ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தைகளையே மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று. ஆகையால் நம் ஆண்டவராகிய கர்த்தர் தாம் சொன்ன வாக்கு தத்தங்கள், நமக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் தீவிரமாய் நிறைவேற்றுவார். இந்த செய்தியின் மூலமாக அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆலோசனை தருவார். ஜெபத்துடனே கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கடந்த 1ஆம் தேதி வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வசனத்திலிருந்துதான் இப்பொழுது நாம் செய்தியை வாக்கு தத்த செய்தியாக தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 42வது வசனம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 42வது வசனம்.
நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம்
வரப்பணினது போல
அவர்களை குறித்து சொன்ன
எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன்
என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை குறித்து இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். அவர்களை குறித்து நான் சொன்ன எல்லா நன்மையான காரியங்களையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்ப தேவனாகிய கர்த்தருக்கு தன் பிள்ளைகளுக்கு நன்மையான வார்த்தைகளை சொல்லுவது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சம்பவிக்க பண்ண வேண்டும் என்கிறதில் கர்த்தர் கவனம் உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். நல்ல கவனிக்க, அவர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்மில் வரப்பண்ணுவேங்கிறார். இது ஒரு சாதாரணமான ஒரு வாக்கு தத்தம் மட்டுமல்ல, எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் வாக்கு தத்தம் இது. இந்த வசனம் இது வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் வாக்கு தத்தம். அப்ப இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை ஏராளமாய் தருகிறார். அந்த தருகிற எல்லா நல்ல வார்த்தைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேங்கிறார். அப்ப நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை வாசிக்க வைக்கிறார். சபையிலே நீங்கள் செய்தி கேட்கும் பொழுதும் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கேட்க வைக்கிறார். நீங்கள் டிவியில ஒரு ஆவிக்குரிய செய்தி கேட்கும் பொழுதும் நல்ல வார்த்தைகளை கேட்க வைக்கிறார். அல்லது ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை வாசிக்கும் பொழுதும் சில நல்ல காரியங்களை கர்த்தர் நீங்கள் வாசிக்கும்படி செய்கிறார். இந்த நல்ல வார்த்தைகள் நீங்கள் கேட்பதோ வாசிப்பதோ எதுவானாலும் சரி, இது வெறுமனே உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக கர்த்தர் கொடுக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பதற்காக வெறும் ஆறுதல் படுத்தி விட்டு செல்வதற்காக அல்ல, இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் அவர்கள் மேல் நான் நிறைவேற பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் ஒன்றுமே தவறி போகாது. தேவ பிள்ளைகளுக்கு இதை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், தனிப்பட்ட விதத்தில் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், சபையிலே ஆராதனை நேரத்தில் இந்த செய்தியின் மூலமாக இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு இப்படி பேசினார், ஆகையால் அது நடக்கும் என்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூட நீங்க சந்தேகப்படக்கூடாது. அப்படி இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அது அப்படியே வந்து சம்பவிக்கும். அல்லேலூயா. கண்டிப்பா நடக்கும். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை குறித்து அவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாசித்து பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45வது வசனம்.
கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இங்க பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் சொன்னார், நான் அவர்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு நான் நிறைவேற பண்ணுவேன். அதற்கு இந்த இடத்துல யோசுவாவுக்கு சாட்சியா சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று. ஒன்றும் தரையிலே விழுந்து போகவில்லை. அல்லேலூயா. எல்லாமே நடந்துச்சான். இதை சொல்றதுக்கு இந்த சாட்சி, இது வந்து யோசுவா சொல்ற ஒரு சாட்சி. இது இந்த சாட்சியை சொல்றதுக்கு தகுதியான ஒரே மனுஷன் யோசுவா மட்டும்தான். இந்த வார்த்தையை எழுதக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய தகுதி மோசைக்கு கூட கிடையாது. இந்த தகுதி யோசுவாவுக்கு மட்டும்தான் உரியது. ஏன் என்று சொல்லி கேட்பீர்கள் என்றால், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகளாக இருந்தவர்களிலே கர்த்தர் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்படி புறப்பட்டவர்களில் கானான் தேசத்திற்குள் வந்து சேர்ந்ததிலே புறப்பட்டவர்களில் வந்து சேர்ந்தது ரெண்டே பேர் தான், ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப். அப்ப அந்த எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அவங்களோடு பல விஷயங்களை மோசையின் மூலமா பேசினார். உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன், அந்த தேசம் இப்படி இருக்கும் என்று அந்த தேசத்தை குறித்த சகல செழிப்புகள், சகல ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பேசினார். எப்படியெல்லாம் நடத்துவேன், அந்த தேசத்துல என்ன இருக்கும் எல்லாத்தையும் கர்த்தர் பேசினார். அதை மோசேக்கு கர்த்தர் பேசினார், மோசே ஜனங்களுக்கு சொன்னான். ஆனால் மோசே அதை கேட்டாலும் அதை ஜனங்களுக்கு சொன்னாலும் அதை அவன் கண்ணால பார்க்கல. அதை அவன் நேருக்கு நேர் போய் அந்த தேசத்துக்கு உள்ளே போய் கால் வச்சு அதை பார்க்கல. ஆனால் யோசுவா இருக்கிறார் பாருங்க, மோசேக்கு கர்த்தர் சொன்னதை எல்லாத்தையும் யோசுவா கேட்டார். இன்னும் சொல்ல போனா யோசுவா மோசேக்கு உடன் ஊழியராக இருந்தார். மோசே சீனாய் மலை ஏறும் பொழுதும் இந்த யோசுவாவும் கூட போனார். மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுதும் இந்த யோசுவாவும் ஆசரிப்பு கூடார வாசலே நிற்பார். இந்த யோசுவா எப்பொழுதும் மோசேக்கு நிழலாகவே போனார். இது என்ன தெரியுது, மோசேக்கு கர்த்தர் என்னெல்லாம் பேசினாலும் எல்லா விஷயங்களும் யோசுவாவுக்கு தெரியும். ஒருவேளை சில விஷயங்கள் ஜனங்களுக்கு சொல்லாம கூட இருக்கலாம், ஆனால் அனைத்து விஷயங்களும் யோசுவாவுக்கு தெரியும். இவர் தான் கூட இருந்தவர். இந்த யோசுவா தான் கடைசியிலே இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணி அந்த ஜனங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் கொடுத்து கடைசியில் இந்த வார்த்தையை சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று, ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று தைரியமா சொல்ற. அப்ப இந்த யோசுவாவுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் எதை சொன்னார், அது எப்படி நிறைவேறிற்று. அப்ப இந்த யோசுவா கண்ணால கண்ட மனுஷன் எதை கண்டான், கர்த்தர் சொன்னதை அவன் கேட்டான், அதை கர்த்தர் செய்வதை தன் கண்களால் கண்டான், தன் வாழ்க்கையில் அதை அனுபவித்தான். அதனால தான் தைரியமா சொல்றான், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. இன்றைக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் ஒரு போதும் தவறி போகாது. ஆமேன். ஒரு போதும் தவறி போகாது. எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த வார்த்தைகள் தவறி போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எண்ணாகம் 23:19 பார்க்கும் பொழுது பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி கர்த்தரை குறித்து சொல்லுகிறான், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுப்புத்திரன் அல்ல, அவர் சொன்னதை செய்வார், அவர் வசனித்ததை நிறைவேற்றுவார். கர்த்தர் அவ்வளவு தூரம் உண்மையுள்ளவர். நான் சொல்ற உங்க வாழ்க்கையிலே எந்த நேரத்தில் கர்த்தர் எப்ப சொல்லியிருந்தாலும் சரி, அது எல்லாம் கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையில வந்து சம்பவிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை விட மாட்டார். ஆமென். யாக்கோபுக்கு அதான் கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, கண்டிப்பா சொன்னதை செஞ்சு முடிப்பேன். சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உனக்கு கைவிட மாட்டேன், உனக்கு என்னென்னலாம் சொன்னன எல்லாம் உனக்கு நடக்கும். அதைத்தான் கர்த்தர் நமக்கும் செய்வார். தம்முடைய வார்த்தைகளை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை அந்த வார்த்தைகளை நீங்கள் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை மறக்க மாட்டார். உங்களுக்கு சொன்னது எல்லாத்தையும் கர்த்தர் கரெக்டா நிறைவேற்றுவார். கடந்த 1 தேதி ஒரு காரியத்தை சொன்னேன், இப்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வாழ்க்கையிலே ஊழியத்தில் பல திருப்பங்கள், எத்தனையோ சூழ்நிலைகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது 95வது வருஷம் எனக்கு சபையிலே ஊழியத்திலே இருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தவருடனே ஒரு 2 மாதங்கள் கர்த்தர் அங்கே ஊழியம் முடிஞ்சிருச்சு, உன்னை நான் வெளியே வா அப்படின்ட்டார். அவ்வளவுதான், வெளியில வந்தேன். என்ன செய்ய போறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்தது என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் சொன்னார் உனக்கு இங்கே ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு வெளியில வந்தேன். உபமாசித்து ஜெபித்தேன். கர்த்தர் அடுத்தது வாசலை திறந்தார் ஊழியத்தை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு சுவிசேஷகர் ஒருவர் இருந்தார். அவரிடத்திலே பிரதர் ஜான் சாலமன், அவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் அவர் எனக்கு என்னுடைய ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து அவருக்கும் எனக்கு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு நாள் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறதற்காக நான் அவரிடத்தில் போய் பேசிக் கொண்டிருந்தேன். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் பிறகு அவர் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்து விட்டு திடீரென்று சரி அவன் ஜெபிக்கலாம் என்று ஜெபித்தார். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவர் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொன்னார். You will start your ministry as Moses, but you will end up your ministry as Joshua. அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது. நீ மோசையை போல உன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து யோசுவாவை போல உன்னுடைய ஊழியத்தை கொண்டு போய் முடிப்பாய். எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் ஒன்றும் புரியல. ஏன் என்னதுக்கு இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு நான் மனதில் நினைத்து யோசித்துட்டு அப்புறம் ஜெபம் முடிச்சோன்னு அவரை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் என்னமோ சொன்னீங்களே மோசஸ் ஜோஷுவா நீங்களே இது என்ன விஷயம் என்று கேட்டேன். உடனே அவர் அதை பற்றி சொன்னார். மோசே ஒரு விடுதலையின் ஊழியத்தை செய்தார், அதே போல உங்களுடைய ஊழியம் இது முதல் ஒரு விடுதலையின் ஊழியமாக இருக்கும். அநேகரை பிசாசின் பிடியிலிருந்து கட்டுகளில் விடுதலையாக்குகிற ஒரு சுவிசேஷகனாக விடுதலை செய்கிற நபராக உங்களுடைய ஊழியம் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு யோசுவா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் ஒரு இடத்திலே செட்டில் பண்ணி அவர்களை தங்க வைத்தாரோ அதே போல ஒரு கூட்ட ஜனத்தை நீ நடத்தி பரலோகத்தில் கொண்டு போய் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு போதகராக உடைய வாழ்க்கை ஊழியம் போய் முடியும் அப்படின்னார். எனக்கு இது நம்பவும் முடியல, ஆசைப்படவும் இல்லை. எனக்கு பாஸ்டர் ஊழியம் எனக்கு உண்மையிலேயே பிடிக்காத ஊழியம். எனக்கு இந்த சுவிசேஷமாக ஊழியத்தாடு செய்து அதில் அற்புதங்களும் அடையாளங்களும் அப்படி போகிறதான் நான் விருப்பப்படுவேன். ஒரு போதகராக இருக்கிறது உண்மையிலேயே சொல்லுகிறேன், எனக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தேன் அந்த நாட்களில். உண்மையில் சொல்ல அதை குறித்து எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு குறைபட்டு கூட இருந்திருக்கிறேன், அதை குறையாக சொல்லி கூட இருக்கிறேன் சில இடத்துல. அப்படி இருந்த எனக்கு அப்போ அதனால் எனக்கு அதில் நான் ஆர்வம் காட்டில் மறந்தே போயிட்டேன். அது நடந்தது 95, அடுத்து 9 வருஷம் ஆச்சு சுத்தமாக மறந்துட்டேன். 2004 வருஷம் நவம்பர் மாதம் ஒரே நாளில் 3 தடவை சொன்னார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளன் ஆயிரு சொல்லி சபை ஆரம்பிக்கணும்னு திட்டமாக சொன்னார். ஒரே நாளில் 3 தடவை திருப்பத்திற்கு ஒரு 2 மணி நேரத்தில் சொல்லி எல்லா காரியத்தையும் ஏற்படுத்தினார். எனக்கான விருப்பமே இல்லை, ஏன் கத்தர் இப்படி பேசுறாரு என்ன, எனக்கு உண்மையிலேயே நான் அதில் எனக்கு கஷ்டமாக தான் டெலிகேட்டாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இது எப்படி என்று சொல்லி விருப்பப்படாமல் தான் இருந்தேன். ஆனால் ஆரம்பித்த உடனே ஒரு நாள் நான் இப்படி குழம்பிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த காரியத்தை எனக்கு அப்படி ஞாபகப்படுத்தினார். சுத்தமாக மறந்துட்டேன். உனக்கு ஏற்கனவே 95வது வருஷம் உனக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன், அதைத்தான் இன்றைக்கி நான் உனக்கு நிறைவேற்றுகிறேன். அப்போ தான் நான் ஒன்றை புரிந்தேன், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்ம மறந்து போகிறோம், நம்ம மறந்தால் அவர் மறக்கிறது இல்லை. அல்லேலூயா. நம்ம மறந்தால் அவர் மறக்கிறது இல்லை. ஒன்று சொல்கிற உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பார், பல விஷயங்களை நீங்கள் மறந்திருப்பீங்க. உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மற்றும் சில காரியங்களை வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் கூட பேசியிருப்பார், நீங்க மறந்திருப்பீங்க. ஆனா சொல்ற கர்த்தர் அதை மறக்கிறதே கிடையாது. கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையில் தகுந்த காலம் வரும்பொழுது கர்த்தர் சொன்னது கண்டிப்பாய் நிறைவேறும். அல்லேலூயா. கண்டிப்பா நடக்கும். அதனால கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு அவர் மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் வசனிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 55வது அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்கிறார். பாருங்க 10-11 வசனங்களை வாசியுங்க. ஏசாயா 55:10-11.
மாரியும் உறைந்த மழையும்
வானத்திலிருந்து இறங்கி
அவ்விடத்திற்கு திரும்பாமல்
பூமியை நனைத்து
அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும்
அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல்
நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்.
எப்படி ஒரு மழை பெய்து பூமியிலே புல்லையும் விதை தரும் கனி விருட்சங்கள் எல்லாவற்றையும் முளைக்க செய்து அதிலே பலன் உண்டாக்குகிறதோ அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும், அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே பலனை உண்டாக்கும், அது நிறைவேறுங்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இங்க பாத்தீங்கன்னா ஆதாரம் காட்டுறார், எப்படி ஒரு மழை பெய்தால் புல் முளைக்கிறது டெஃபினட்டா நடக்குதோ அதே போல சொல்லுகிறேன், என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது வெறுமையாய் திரும்பாது. கண்டிப்பாய் என்ன நோக்கத்தோடு அந்த வார்த்தை உங்களுக்கு நான் அனுப்பினேனோ அது நிறைவேறாமல் அந்த வார்த்தை திரும்பி வரவே வராதுன்ட்டார். அதனால சொல்ற, நீங்க சபையில கேட்கிற வார்த்தைகள், இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள், கடந்த நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள், எதையும் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் தரையில் விழுந்து போக விட மாட்டார். கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் சம்பவித்தே தீரும். நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி அது நடக்கும். நீங்கள் மறந்தாலும் சரி ஞாபகம் வச்சிருந்தாலும் சரி அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க விரும்பினாலும் நடக்கும், நீங்க விரும்பாட்டியும் நடக்கும். அந்த நல்ல காரியம் நீங்க விரும்பாட்டி கூட நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்காமல் நடக்கும், நீங்கள் மறந்தாலும் நடக்கும், நீங்க நினைச்சிருந்தாலும் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆகையினால் கர்த்தர் தம் வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவர். சரி, இப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இப்ப அதற்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள போறோம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதை சரியாய் நிறைவேற்றினார். வாசிக்கலாம், 1 சாமுவேல் 3:19 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:19.
சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை.
சாமுவேலுடைய வாழ்க்கையில் இது அற்புதமான சாட்சி. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவனுக்கு அவர் சொல்லி இருந்த நல்ல வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. எப்படி இஸ்ரவேல் புத்தருக்கு கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போகவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே போல சாமுவேல் என்ற ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன், அவனுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. ஒரு தேசத்திற்கும் கர்த்தர் அதை செய்வார், ஒரு தனி மனுஷனுக்கும் கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவங்களுக்கு செஞ்சான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஒரு தேசத்திற்கும் கர்த்தர் அப்படி செய்வார், ஒரு தனி மனுஷனுக்கும் கர்த்தர் அப்படி செய்வார். அதனால சொல்றேன், நீங்கள் ஒரு தனி மனிதராக இருக்கலாம், உங்களுக்கும் தேவனாகி கர்த்தர் என்ன சொல்றாரோ அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து போக விடமாட்டார். ஆனா நல்லா கவனிக்கணும், இது கர்த்தருடைய பேசிக் நேச்சர், இது அடிப்படை சுபாவம். எப்படி எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறது அவருடைய அடிப்படை சுபாவம். ஆனால் இந்த அடிப்படை சுபாவத்திலே சில நேரத்தில் சில மாற்றங்கள் நிகழலாம், சில மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் அந்த சம்பந்தப்பட்ட மனுஷர் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட தேசம் இதை சார்ந்திருக்கும். அதற்கு கடந்த 2 வாரத்துக்குள்ள ஒரு செய்தி கூட கொடுத்திருக்கிறேன், மாறும் கர்த்தர் அப்படின்னு. வேணா எடுத்துட்டு போய் கிடைச்சு வாங்கி, மாறும் கர்த்தர்னு சொல்லி, மனம் மாறும் கர்த்தர்னு ஒரு செய்தி ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு சாயங்காலத்தில் எடுத்திருக்கிறேன். அதை வேணா கிடைக்க, அதை டீட்டெயில், அதை பத்தி எங்கெல்லாம் கர்த்தர் மனம் மாறுவார் அப்படின்றத பத்தி டீட்டெயில ஒரு மெசேஜ் எடுத்திருக்கேன், வேணா அப்புறம் வாங்கி கொள்ளுங்க. இப்ப இங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் மாறுவார். சில சந்தர்ப்பத்திலே அவர் சொன்னதை செய்கிறவர் தான், ஆனால் அதே நேரத்தில் சில சந்தர்ப்பத்தில் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். வாசிச்சு பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:7-10 படிங்க.
பிடுங்குவேன்,
இடிப்பேன்,
அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில்
நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார்
தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன்
கட்டுவேன் நாட்டுவேன் என்றும்
ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு அவர்கள் என் சத்தத்தை கேளாமல்
என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால்
நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன்.
கர்த்தர் தெளிவா சொல்றார், நான் மனம் மாறுவேன்கிறார். கர்த்தர் மாறாதவர் என்பது உண்மை, ஆனால் அதே நேரத்தில் மாறுகிறவர் என்பதும் உண்மைதான்.
ஒருத்தருக்கு நான் பிடுங்குவேன், இடிப்பேன்றேன். ஆனால் அவர்கள் உடனே மனம் திரும்பிவிட்டால் அவளை இடிக்க மாட்டேங்கிறார். இது நினைவே பட்டணத்துக்கு நடந்துச்சு இல்லையா? இப்ப அந்த செய்தி டிராக் நான் மாற விரும்பல, ஜஸ்ட் சொல்றேன். நினைவே கவிழ்ப்பேன்னு சொன்னார், ஆனாங்க மனம் திரும்பினாங்க, கத்தர் கவிழ்க்கல, மனம் மாறினார். ஒருத்தருக்கு வந்து கத்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார், மனம் அவங்க மாறிட்டாங்கன்னா கத்தரும் ஆசீர்வதிக்காம விட்டுடுவார். இப்படித்தான் சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையிலே கத்தர் சில விஷயங்களில் நம்மை சார்ந்து கத்தரும் சில விஷயங்களில் மாறுகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் மாறாதவர் சொல்லிட்டு நம்ம கேஷுவலா இருந்துடக்கூடாது. கர்த்தர் சொன்னதை செய்வார், வசனத்தை நிறைவேற்றுவார், அவர் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இப்படியே கனவு கண்டுட்டு நம்ம சாதாரணமா நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் என்ன வேணாலும் நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருவார், இப்படி நம்ம மெத்தனமாக இருந்துடக்கூடாது. நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு பக்கத்தில் அவர் மாறாதவர் ஒரு பக்கம் விட்டது, இன்னொரு பக்கத்தில் மாறுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் அதே பட்டையை விட்டது. அப்ப ஒரு பக்கத்தில் கர்த்தர் சொன்னதை செய்வார், இன்னொரு பக்கத்தில் சொன்னதை செய்ய மாட்டார் அப்படி சொல்லுது. அப்போ இது எதை பேஸ் பண்ணிருக்குது? நம்மளை பேஸ் பண்ணிருக்குது. நம்ம சரியா இருந்தால் அவர் சொன்னது எல்லாம் நடக்கும், நம்ம சரியா இல்லைன்னா சொன்ன விஷயங்கள் நடக்காமலும் போகலாம். இதுதான் காரியம். இப்போ சாமுவேலுடைய வாழ்க்கையில் தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்க்க போறோம். சாமுவேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆனால் அதே சாமுவேலுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சிலருடைய வாழ்க்கையில் அவர் சொன்னது நடக்கல. இப்ப அதே சாமுவேல் புஸ்தகத்துல அதையும் கவனிக்கலாம். அவன் வாழ்ந்த நாட்களிலேயே 1 சாமுவேல் 2:30 வாசிங்க.
ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது,
ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது,
உன் வீட்டாரும்
இங்க யார் வீடு யாரு கேட்டீங்கன்னா, இது ஏலியின் வீட்டாரை குறித்து சொல்றார். உன் பிதாவின் வீட்டாரும்
என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்
என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள்
கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நல்லா பாருங்க, இந்த கடைசி பகுதியை நாம என்னைக்குமே ஃபோகஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த கடைசி பகுதியை அடிக்கடி நம்ம வாசி நம்ம பார்க்கிறோம். ஆனா நல்ல கவனிங்க, இந்த இடத்தில் ஏலியின் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றார் பார்க்கும் பொழுது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது ஆவது, உன் வீட்டாரும் ஏலியே உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நான் ஏற்கனவே சொன்ன ஏலி, உன் வீட்டாரும் உன் பிதாக்கள் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் வழியில நடப்பாங்க, என்னுடைய பாதையில் இருப்பாங்க. நான் ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன், திட்டமா சொல்லி இருந்தேன். ஆனால் அது இனி எனக்கு தூரமாயிருப்பதாக, இனி அது நடக்காது. உன் வீட்டாரும் உன் பிதாக்கள் வீட்டாரும் என்றைக்கு என் வழியில் நடப்பாங்க, நான் முதல்ல சொன்னது உண்மைதான், ஆனா இனி அது பாசிபிள் கிடையாது. இனி அப்படி இல்லை, நான் மாறிவிட்டேன். அதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியின் பிள்ளைகள் செஞ்ச அநியாயம், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், தேவ சமூகத்தில் அவர்கள் செஞ்ச அநியாயங்கள், பாவங்கள் எல்லாம் வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசாரியனாகிய ஏலி அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் என்றென்றைக்கும் அவர்கள் தேவனுடைய வழியில் நடப்பாங்கன்னு கர்த்தர் சொன்னார் முதல்ல. ஆனால் அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போனது நிமித்தம் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் இனிமேல் என்றென்றைக்கு என்னுடைய வழியில், அதாவது ஆசாரிய ஊழியத்தில் இருக்கிறது கிடையாதுன்ட்டார். அவங்க இருக்க மாட்டாங்க, நான் தள்ள போறேன்ட்டார். அந்த ஸ்தானத்தில் தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, இந்த சாமுவேலை ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வர்றார். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் சொல்றார், ஏலியே உன்னுடைய குமாரரும் உன் பிதாக்களின் வீட்டாரும் எல்லாருமே என்னை அசட்டை பண்ணிட்டாங்க. அதான் சொல்ல, என்னை கனம் பண்றவங்களை நான் கனம் பண்றேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவங்க அசட்டை செய்யப்படுவார்கள். அப்ப இந்த இடத்தில் கர்த்தர் சாமுவேலுக்கு நல்லதை சொன்னார், நல்லதை நிறைவேற்றினார்.
ஏலியின் குடும்பத்துக்கு நல்லதை சொன்னார், ஆனால் செய்யாமல் கர்த்தர் மனம் மாறிட்டார். ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் ரெண்டு விதமாய் சம்பவிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனாகிய கர்த்தருடைய விஷயத்தில் அவர் நிறைவேற்றுவதற்கு என்னைக்குமே ரொம்ப கவனமா இருக்கிறார். நம்ம மட்டும் கொஞ்சம் சரியாய் கர்த்தருடைய வழியில அவருடைய பாதையில் இருந்துட்டோம்னா அவர் சொன்னது ஒண்ணுமே தவறாது, சகலமும் எழுத்தின்படியே உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க ஆரம்பிக்கும். இப்ப உங்களுக்கு இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதெல்லாம் நடத்தினார், ஏலியின் வாழ்க்கையில நடத்தலன்னு பார்த்தோம். ஏன் இப்ப சாமுவேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை நடத்தினார்? இப்ப நம்ம வாசிக்கலாம், வாசிப்போம். முதல் அதிகாரம், 1 சாமுவேல் 1 10-11 வசனங்களை வாசிக்கலாம்.
அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று, ஒரு பொருத்தனை பண்ணினாள்,
அவள்
கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான்.
போதும், இங்கே பார்க்கும் பொழுது இந்த அன்னாள் தேவ சமூகத்தில் போய் ஒரு நாள் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாள், தேவ சமூகத்தில் மன்றாடி விண்ணப்பம் பண்ணுகிறாள். தேவரீர் அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை, அவனை ஒரு நசரையனாக அவன் வாழ்நாள் முழுவதும் பிறந்தது முதல் சாகர வரைக்கும் கர்த்தருக்காகவே அவன் வாழ்வான் அப்படின்னு ஒரு பொருந்தனை பண்றான். அப்ப இந்த அன்னாளுக்கு அநேக வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனம் கசந்து அழுது தேவ சமூகத்தில் மன்றாடி ஒரு குழந்தைக்காள் இப்படி அவள் ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், அவளை ஆசீர்வதித்தார், அவள் கேட்டது போலவே அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அவர் என்ன கேட்டாலோ அதே மாதிரி கர்த்தர் செஞ்சார். இப்ப குழந்தை பிறந்துருச்சு. அன்னாளுடைய வாழ்க்கையில் இனிதான் பெரிய டெஸ்டிங் பீரியட். இது ஆசையாய் குழந்தையை பெற்றாள், எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, அதுக்கு பிறகு ஜெபிச்சு கர்த்தருடைய சமூகத்தின் ஆசீர்வாதமாக நான் குழந்தை பிறந்தது. இப்ப அந்த குழந்தை பிறந்து வளருகிறது. வாசித்து பாருங்கள், 24 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க.
அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு, மூன்று காளைகளையும், ஒரு மரக்கால் மாவையும், ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது.
பால் மறக்க பண்ணின பின்பு சின்ன குழந்தையா இருக்கு, சின்ன பிள்ளையா இருக்குது. அப்பவே அந்த பிள்ளைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செஞ்சா கிடைச்சது. இப்ப அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு, பால் மறக்கப்பட்ட சின்ன குழந்தையை எடுத்துக்கொண்டு, சின்ன பிள்ளை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு போறா. அதை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு காளை மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவள் கொண்டு போறான். கொண்டு போய் தேவ சமூகத்தில் அந்த பிள்ளையை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கிறாள். இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு குழந்தையும் சின்ன வயசுல தன் பெற்றோரை, குறிப்பாக தன் தாயை பிரியறதுக்கு விரும்பவே விரும்பாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ இங்கே ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷமும் என்னை கூப்பிட்டு ஜெபிக்க சொல்லி சொல்வார். அன்னைக்கு வந்தா நடக்கிற காரியத்தை பார்த்தா தமாஷா இருக்கும். எஸ், ஒரு போட்டு ஒரு 5-6 டீச்சர்ஸ் போட்டு உட்கார வச்சிருவாங்க. ஒரு கூண்டு அடைச்ச மாதிரி ஒரு 25 பிள்ளைங்க போட்டு நான் காவலுக்கு நிப்பாங்க. பயங்கரமா கத்து, ஒன்று உருண்டுட்டு அழுகும், ஒன்று மூக்க சிந்திட்டு அழுகும், என்னதான் சொன்னாலும் அழுகை நிறுத்தாதுங்க. கொஞ்சம் அப்படி டீச்சர் அந்த பக்கம் திரும்ப ஒன்று கடகடகடன்னு படிக்கட்டில் இறங்கி கீழே ஓட ஆரம்பிக்கும். பயங்கரமா இருக்கும், ஒரு நிமிஷம் ஏமாந்தா என்ன வேணா நடந்துடும். அப்படி ஆளுக்கு 25 பிள்ளை கிடைச்சா 25 கோணத்தில் அழுதுட்டு 25 விதத்தில் போராடிட்டு இருக்குங்க. எப்படியான முதல் நாள் கொண்டு வந்து ஸ்கூல்ல இங்கே விட்டுறாங்க பாருங்க, விட்டுட்டு கீழே இறக்கி போக சொல்லுவாங்க பேரண்ட்ஸை.
சில ஸ்கூல்ல யாவது பேரண்ட்ஸ் கூட இருக்க வைப்பாங்க ரெண்டு மூணு நாளைக்கு, பரவாயில்ல. ஆனா இங்க விட மாட்டாங்க. அப்ப பார்த்தோன்னு அந்த 25 பிள்ளைகள் அத்தனை பண்ற போராட்டம் பயங்கரமா இருக்கும். நமக்கே பாவம் இருக்கு, ஐயோ இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமே. நான் போன தடவை வந்து சொன்னேன், சரி கொஞ்சம் அனுப்பியா அந்த விட்டுருங்களேன், ஏன் இவ்வளவு அழுதுட்டு பரிதாபம் அழுதுட்டு இருக்குதுங்களே, கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க நான் சொல்லுறேன். அப்ப அப்படி இருக்குங்க. ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம், ஒரு மூணு மணி நேரம் முதல் நாள், அதை கூட பிள்ளைகள்னால என்ன செய்ய முடியல, பெற்றோரோடு இருந்து விட்டு வந்து இருக்க முடியாது. இல்ல ரொம்ப கஷ்டம், பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம், பிள்ளைக்கு அதை விட கஷ்டம். வீட்டுல சந்தோஷமா ஜாலியா விளையாடி இருந்த பிள்ளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டா, இது கவனிங்க, இது ஸ்கூல் கிடையாது, சுமார் ரெண்டு மணி நேரத்தை திரும்பி வர விஷயம் கிடையாது, பெர்மனண்டா கொண்டு போய் விடுற இடம். இந்த சின்ன பையனாகிய இந்த சாமுவேலை இந்த அண்ணாள் சின்ன பையனா இருக்கிறான், தூக்கி கொண்டு போய் தேவாலயத்தில் பெர்மனண்டா விட போறா. தூக்கி கொண்டு போய் விட்டுட்டு அவ பலி செலுத்திட்டு திரும்பி வரா. எந்த விதத்திலையும் இந்த சாமுவேல் எந்த ரியாக்ஷன் காட்டின மாதிரியே தெரியல, எந்த ரியாக்ஷன் காட்டின மாதிரி தெரியல. இப்ப நல்லா பாருங்க, இதை இந்த சாமுவேலுடைய அனுமதியோடு இது நடக்கல. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் அதை ரெடி பண்ணுவாங்க. எப்படி, நீ எந்த ஸ்கூலுக்கு போற, எங்க சேர போற, சும்மா கேட்டு 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 ஸ்கூலுக்கு போறதுக்கு மைண்ட் செட் பண்ணுவாங்க முதல்லயே, இல்லையா? இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா, இங்க போறியா, உடனே பசங்க ரொம்ப சந்தோஷம், நான் போவேன், நான் ஜாலியா போவேன் அப்படின்ட்டு முதல் நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு. முதல் நாள் ஆன பிறகு எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா இப்படி சொல்லி சொல்லி மைண்ட் செட் பண்ணி அதுக்கு முன்னால ஒரு ப்ரீகேஜில கொண்டு போய் விட்டு என்னென்னமோ பண்ணி செட்டப் பண்ணி தான் கடைசியில் கொண்டு போய் அந்த நிலைமையாகுது. ஆனா சாமியலுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நேரம் கொண்டு போய் விடுறாங்க. எந்த ப்ரீகேஜியும் கிடையாது, ஒண்ணு கிடையாது, கொண்டு போய் விடுறாங்க. இந்த பிள்ளையை கொண்டு போய் விடுகிறதற்கு இந்த சாமுவேலுக்கு எந்த விதத்திலையும் அவனுக்கு அதுல ஒரு உடன்பாடு, அவனுடைய காரியம் ஒண்ணும் கிடையாது. இவனை கேட்டா இந்த அண்ணாள் பொருந்தன பொண்ணா, யோசிச்சு பாருங்க, மகனே உன் ஊழியத்துக்கு கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போறேன், நீ சம்மதிக்கிறியா அப்படி கேட்டு ஒப்பு கொடுத்தாளா? ஒண்ணுமே கிடையாது. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பொருந்தனை செய்யப்பட்டாச்சு. பிறந்து சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே தூக்கி கொண்டு போய் தேவாலயத்துல விட்டாச்சு. அப்போ அவன் கேட்டுக்கலாம், நியாயமா சாமியில் கேட்டுக்கலாம், யார கேட்டுமா இந்த பொருந்தனை பண்ண, கேட்டுக்கலாம், இல்ல என்ன கேட்டையா, என்னை முழு நாள் என்னை வாழ்நாள் முழுவதும் கத்திருக்கின்ற நசரை நான் ஊழியத்தில் இருக்கேன்னு சொல்லி பொருந்தனை பண்ணிருக்கிறேன்னு சொல்றியே, யாரை கேட்டு இந்த பொருந்தனை பண்ண, எனக்கு அது உடன்பாடு கிடையாது, நான் வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு ஊழியமே வேண்டாம் சொல்லியிருக்கலாம் இல்ல. அப்போ அப்செக்ட் பண்ணி தான், நியாயம் அப்செக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த சாமுவேலை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த பொருந்தனை அண்ணால் செய்யல, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பொருந்தனை செஞ்சு பிறந்த பிறகு இவள் விருப்பத்தை அவன் மேல அப்படியே கொண்டு போய் திணிக்கிறான். இவ பொருந்தனை பண்ணா அந்த பொருந்தனையில உண்மையா கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் அவனை தேவ சமூகத்தில் விடுறான். அதுக்கு பிறகு 25 வசனத்துக்கு பிறகு படிச்சு பாருங்க, 26 வசனம்.
அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உன் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
அப்ப பாருங்க, கொண்டு போய் விடும் பொழுது எந்த விதமான ஒரு அப்செக்ஷனும் காட்டல, எந்த அப்செக்ஷனும் காட்டாம நேரடியாய் கொண்டு போய் விடும் பொழுது அண்ணால் கொண்டு போய் விடும் பொழுது இந்த சாமுவேல் எந்த அப்செக்ஷனும் காட்டாம அவன் பாட்டுக்கு கொண்டு போய் விட்டது விட்டபடியே இருக்கிறான். இதுதான் முதலாவது காரியம், இந்த அண்ணாளுடைய பொருந்தனைக்கு சாமுவேல் முழுவதும் தன்னை உடன்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் தன் வார்த்தையை தன் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னா முதலாவது நல்லா கவனிக்கணும், நம்ம கர்த்தருக்கு என்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறோமோ அதை நம்ம நிறைவேற்றினால் கர்த்தர் நமக்கு சொன்ன தன் வார்த்தையை நிறைவேற்றுவார். நல்ல அந்த வார்த்தையை கவனிச்சுங்க, நம்ம கர்த்தருக்கு முன்னால சொல்ற வார்த்தையை நம்ம நிறைவேற்றினால் கர்த்தர் நமக்கு சொன்ன தன் வார்த்தையை நிறைவேற்றுவார். நல்ல இதை ஆழமா புரிஞ்சுக்க இந்த வார்த்தையை. நம்ம பல நேரத்துல வாயை திறந்து கர்த்தருக்கு முன்னால நம்ம பிராமிஸ் பண்றோம், வாக்கு கொடுக்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கும் போது வாக்கு பண்றோம், இல்லையா, ஆண்டவரே உமக்காக நான் வாழுவேன், வாயை திறந்து சொல்றோமா? ஜெபிக்கிறத பத்தி ஒரு செய்தி கேட்டனா வாக்கு பண்றோமா? ஆண்டவரே இனிமே நான் இப்படி ஜெபிப்பேன். வேதத்தை வாசிக்கிறதை குறித்து நாம் ஒரு வாக்கு பண்றோமா? ஒரு செய்தி கேட்ட வாக்கு பண்றோம் இல்லையா? ஆண்டவரே இனி நான் வேதத்தை இப்படி வாசிப்பேன்,
ஊழியத்தை குறித்து ஒரு செய்தி கேட்ட கர்த்தருக்கு வாக்கு பண்ற ஆண்டவரே, இனி நான் உமக்கு ஊழியம் செய்வேன். நம்ம பல நேரத்தில் நம்ம வாயை திறந்து கர்த்தருக்கு வாக்கு பண்றோம். எப்படி அன்னாள் தன் வாயை திறந்து கர்த்தருக்கு அவள் வாக்குப்படினாலோ, அதே போல நம்மளும் நம்ம வாயை திறந்து பல நேரத்தில் கர்த்தருக்கு நம்ம வாக்கு பண்றோம். இதை செய்மாண்டவரே, இப்படி இருப்பாண்டவரே, இப்படி ஜெபிப்பேன், இப்படி ஊழியம் செய்ய, இப்படி வேதத்தை வாசியம், இப்படி கொடுப்பேன், இப்படி பல காரியங்களை நம்ம வாயை திறந்து கர்த்தருக்கு நம்ம வாக்கு பண்றோம். ஆனால் பல நேரத்தில் நம்முடைய வார்த்தையிலே நம்முடைய வாக்கிலே நம்ம உண்மை இல்லாம போயிடுறோம். அதனால கர்த்தர் செய்த தன் வார்த்தையிலே அவர் நிறைவேற்றாம விட்டுறாரு. அப்ப நம்ம வார்த்தையில் நம்ம உண்மையா இருந்தால் கர்த்தர் தன் வார்த்தையிலே உண்மையா இருப்பார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வைஸ் வர்சா தான். நம்ம எப்படியோ அவரும் அப்படித்தான். நம்ம வார்த்தையில நம்ம உறுதியா உண்மையா இருந்தால் அவர் தன் வார்த்தையிலே உறுதியா இருப்பார். அப்ப அண்ணாளுடைய வாழ்க்கையில, சாமியுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, அண்ணாள் தான் வாயை திறந்து கர்த்தருக்கு என்னத்தை சொன்னாலோ அதை கரெக்டா செஞ்சா. அதற்கு சாமுவேலும் உடன்பட்டு வந்தான். அதனாலதான் சாமுவேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நடந்துச்சு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீங்க மனசுல நினைச்சுங்க, தேவ சமூகத்தில் துணிகரமாய் ஒன்றும் பேசாதேன்னு வேதம் சொல்லுங்க. அப்புறமா படித்து பாருங்க, படிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை படிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5 அதிகாரம் ஸ்டார்டிங்கிறது.
நீ தேவாலயத்துக்கு போகும்போது,
உன் நடையை காத்துக்கொள்,
மூடர் பலியிடுவது போல,
பலியிடுவதை
பார்க்கிலும்,
செவி
கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில்
எது தீமை பாருங்க, தேவ சமூகத்தில்
நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு, தேவன் வானத்தில் இருக்கிறார்,
நீ பூமியில் இருக்கிறாய்,
ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கிறது போல,
வார்த்தைகளின் திரட்சியினால்
மூடனுடைய சத்தம் பிறக்கும்,
மூடத்தனமான சத்தம் பிறக்கும்.
நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி,
நல்லா கவனிங்க, தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால்
அதை செலுத்த தாமதியாது,
அவர்
மூடரில் பிரியப்படுகிறதில்லை.
நல்லா பார்க்க, பொருத்தனை செய்து செலுத்தாதவர்கள் மூடர்னு சொல்லப்படுகிறது. மூடரில் பிரியப்படுகிறதில்லை.
நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம்,
அப்ப தேவ சமூகத்தில் வரும்பொழுது துணிகரமாய் ஒரு வார்த்தை பேசாதங்கிறார் ஆண்டவரே. நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இதை பிடிச்சிருவே முடிச்சிருவேன் சொல்லக்கூடாது. எதை சொல்றோமோ அது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். துணிகரமாய் உன் வாயை திறந்து பேசாத. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். அப்ப நம்ம வார்த்தையில ஒரு வார்த்தையை நம்ம வந்து மனம் பதறி சொல்லுவோம், ஆனால் அது மூடத்தனம்னு வேதம் சொல்லுது. அப்ப நீ நேர்ந்து கொண்டதை செய், என்ன சொல்றியோ அதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாததை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அப்ப நல்ல கவனிங்க, ஜெபத்திலேயோ அல்லது ஆராதனை நேரத்திலேயோ, உங்கள் தனிப்பட்ட நேரத்தில், எந்த நேரத்திலையும் சொல்றேன், எமோஷனலா வார்த்தையை விட்டுறாதீங்க. தெய்வ சமூகத்தில் எமோஷனலா வார்த்தையை விடக்கூடாது. என்ன சொல்றோமோ அதை கண்டிப்பா செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். இப்படி இருப்பேன் நம்ம சொன்னா அப்படி இருக்கணும்னு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பார். அப்ப நம்ம சொன்னபடி நம்ம செய்தால் அவர் சொன்னதையெல்லாம் நமக்கு செய்வார். அல்லேலூயா. இதுதான் சீக்ரெட், ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இதுதான். நம்ம என்னென்னலாம் சொல்றோம் அதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா, அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் அவர் நமக்கு செய்வார். அன்னாள் அதை செய்தாள், அதற்கு சாமுவேல் உடன்பட்டான், அதனால சாமுவேலுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடந்துச்சு. ரெண்டாவது, ஏன் சாமுவேலுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்துச்சு? அதே 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் கடைசி வசனம், 28வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாம்.
ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால், அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
இரண்டாவது காரியம், ஏன் கர்த்தர் சாமுவேலுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிறைவேற்றினார்? அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். கொண்டு போய் விட்ட உடனே அங்கே அவன் அழுதான்னு போல, கொண்டு போய் விட்ட உடனே அவன் அங்கே அழுதான்னு போடல, கொண்டு போய் விட்ட உடனே அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
பணிந்து கொண்டான்னா வார்ஷிப் பண்ணான்னு அர்த்தம். அந்த சின்ன பையனா இருக்கும் பொழுதே கர்த்தரை துதித்திருக்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறான். சின்ன பையனா இருக்கும் பொழுது அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான். இந்த பணிந்து கொள்ளுதல் அல்லது இந்த ஆங்கிலத்தில் வர்ஷிப்னு வரும், பணிந்து கொள்ளுதல், கர்த்தரை ஆராதனை செய்தல், இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா மனப்பூர்வமாய் தங்களை அர்ப்பணிக்கிறவங்க தான் இதை செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இப்போ உலகத்தில் சபைன்ற பேரில் எத்தனையோ சபைகள் இருக்குது, சபைன்ற பேரில் எத்தனையோ இயங்கிட்டு இருக்குது. ஆனால் ஆராதனை செய்கிற சபை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிற சபைக்கு மட்டும்தான் அது முடியும். மற்ற சபையில் ஜெபம் இருக்கும், பிரசங்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சபையில் இயங்குற எல்லா இடத்துலையுமே பிரசங்கம் இருக்கும், எல்லா இடத்துலையுமே காணிக்க இருக்கும், எல்லா இடத்துலையும் பாட்டு இருக்கும், எல்லா இடத்துலையும் ஜெபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த ஆராதனைன்னு ஒன்று இருக்குது பாருங்க, இது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிற சபையில் மட்டும்தான் சாத்தியம், வேற சபையில் இது சாத்தியமே கிடையாது. வர்ஷிப்பிங்கிறது வேற எங்கேயுமே நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த ஆராதனை செய்தல் என்பது மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு வந்தவங்க மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்க முடியுமே தவிர மற்றவங்க ஒருத்தரும் கர்த்தரை ஆராதிக்கவே முடியாது. ஆமேன். நல்லா கவனிச்சு பாரு, இதுதான் அடையாளம். ஒரு சபை ஆவிக்குரிய சபையா இல்லையாங்கிறது எதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் தெரியுமா? அங்க நடக்கிற ஆராதனை வச்சுதான் டெஸ்ட் பண்ணலாம். அது ஆவிக்குரிய சபையா இல்லையான்றது அந்த வர்ஷிப்ல தான் கணக்கு காட்ட முடியும். அப்போ ஆராதனைன்றது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த சாமுவேல் கொண்டு போய் விட்ட உடனே கர்த்தரை என்ன செஞ்சானா? ஆராதித்தான், பணிந்து கொண்டான். இது எதை குறிக்கிறது என்றால் மனப்பூர்வமாய் தங்களை அர்ப்பணித்தவர்கள் மட்டுமே செய்யக்கூடியதுதான் ஆராதனை. அந்த நபர்களை கர்த்தர் பிரியப்படுகிறார். வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு, 5:2 9 வாசிங்க.
கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தம், ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள்,
அவரை ஸ்தோத்தரியுங்கள். 9 படிக்கலாம்.
ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த,
ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த
இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள்,
கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தவர்களை என் மனம் நாடுகிறது. கர்த்தருடைய இருதயம் யாரை நாடும் தெரியுமா? மனப்பூர்வமாய் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாய் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்கிறாங்களே அவங்களை கர்த்தருடைய இருதயம் நாடுகிறது. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்களுக்கு சொன்னதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப சாமுவேல் கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட்ட உடனே அவன் கர்த்தரை ஆராதனை செய்தான். இது எதை கூறுகிறது? மனப்பூர்வமாய் அவன் தேவ சமூகத்தில் அங்க இருந்திருந்தான். அவன் மனப்பூர்வமா அங்க போய் இல்லைன்னா அழுதுருப்பான், அம்மா என்ன அம்மா என்ன விட்டுட்டு போறீங்களேன்னு அழுதுருப்பான். ஆனா அவன் அடல, ஆராதனை செய்தான். இது என்ன தெரியுது? அந்த தேவாலயத்தில் அவன் மனப்பூர்வமாய் இருந்தான், கம்பல்ஷன்ல இருக்கல. இவன் தாய் கொண்டு போய் விட்டாலும் அவன் மனப்பூர்வமாய் அந்த இடத்தை ஏற்றுக்கொண்டான். மனப்பூர்வமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதனை செய்த. அப்ப இரண்டாவது, கர்த்தரை மனப்பூர்வமாய் ஆராதனை செய்கிறவர்கள் கண்டிப்பாய் அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்கும். 3 காரியம், 1 Samuel 2:11 18 வாசிக்கலாம்.
பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற,
ராமாவில் இருக்கிற
தன் வீட்டுக்கு போனான்,
தன் வீட்டுக்கு போனான்.
அந்த பிள்ளையோ,
அந்த பிள்ளையோ
ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக,
ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக
கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்,
கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 18 வாசிக்கலாம்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய்,
சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய்
கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான்,
கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ரெண்டு வார்த்தை, ரெண்டு தடவை இந்த வார்த்தை வருது. நல்லா கவனிச்சுங்க, இந்த 11 வசனத்துக்கும் 18 வசனத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. நல்லா கவனிச்சுங்க, அந்த பிள்ளையோ ஆசாரியனாகி ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று 11 வசனம் சொல்லுது. 18 வசனத்தில் நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 11 வசனத்தில் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 18 வசனத்தில் அவன் டைரக்டா கர்த்தருக்கு முன்பாய் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இந்த ஏலின்ற வார்த்தை 18 வசனத்தில் வரல. இதுல என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, இந்த 11 வசனத்தில் வரும்பொழுது ஏலி என்னென்னலாம் சொன்னாரோ அவனுடைய கண்காணிப்பிலே இவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். 18 வசனம் வர்றது கூட பாத்தீங்கன்னா இவன் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டான். இவனே தானாக எல்லா காரியத்தையும் எடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இவன் வளர்ந்துட்டான்.
ரெண்டு தான் டிஃபரன்ஸ். இந்த 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இவன் ஏலி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் 18வது வசனத்தில் அவனுடைய வளர்ச்சிக்கு இன்னொரு ஆதாரம் கூட இருக்குது. பாருங்க, அவன் என்ன ட்ரெஸ் போட்டு பாருங்க, சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஒரு டெடிக்கேஷன்ல வந்துட்டான். 19வது வசனத்தில் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரெஸ் இருக்குது. 19வது வசனத்தை படிச்சு பாருங்க.
அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பழியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவான்.
தாய் ஒரு சட்டையை தைச்சிட்டு வருவான். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது தாய் கொடுத்த சட்டையை போட்டுட்டு அது போடுறதில்ல, அது தூக்கியில போட்டுட்டு கர்த்தருக்கென்று சணல் நூல் ஏபோத், சணல் நூல் கோணிச்சாக்கு, ஏபோத்தை தரித்து கொண்டு அவன் கர்த்தருக்கென்று அவன் பணிவிடை செய்தான். அப்போ எதை தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனத்தில் அவன் ஊழியத்தை ஆரம்பிக்கலாம். எப்படி? ஏலியுடைய கண்காணிப்பில் ஆரம்பிக்கலாம். 18வது வசனத்திலே அவன் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரனாய் மாறிட்டான். தன் தாய் கொடுத்த சட்டை இருக்குது, அதை அவன் உடுத்தல. அவன் கர்த்தருக்கென்று சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய், ஏபோத்தை தரித்தவனாய் அவன் கர்த்தருக்கு முன்பாய் நின்று ஆராதனை செய்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ மூணாவது, உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு என்ன சொன்னதெல்லாம் நடக்கணும்னா, கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் அவனுடைய வளர்ச்சியின் ஆரம்பம் இவன் ஏலி சொன்னபடி செஞ்சான். ஆனால் அவன் வளர்ந்து அதுக்கு பிறகு அவனாகவே முன் வந்து அவனாகவே காரியங்களை செய்கிறான். விசுவாசி ஆரம்ப கட்ட அனுபவத்தில் வரும்போது சபையில போதகர் சொல்றத நம்ம ஒருத்தர் சொல்றத கேட்டு கேட்டு ஒழித்து செய்யலாம். இதை செய் அப்படின்னா செய்ய வேணா செய்ய வேண்டாம். ஒரு லெவலுக்கு பிறகு வளரும் பொழுது நீங்களாகவே பொறுப்படுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறவர்களாய் மாறணும். ஆமேன். வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க கூடாது. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்களாகவே வரணும். சுவிசேஷம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய நிலம் இருக்கக்கூடாது. வளர்ந்த பிறகு நீங்களாகவே சொல்லணும். எதையுமே சொல்றேன், சொல்லி கொடுத்து செய்கிறது குழந்தைத்தனம், சொல்லாமலே செய்யறதுதான் முதிர்ச்சியான ஒரு தன்மை. அப்ப 11வது வசனத்துல அவன் ஒரு இளம் ஊழியனாய் இருக்கிறான். 18ஆம் வசனம் வர்றதுக்குள்ள அவன் ஒரு முதிர்ந்த ஊழியக்காரனாய் மாறிட்டான். ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கையிலே முதிர்ச்சி வரணும், ஆவிக்குரிய முதிர்ச்சி வரணும். சொல்லாமலே செய்யுங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ செய்யுங்க. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு எதை செய்ய சொல்லுகிறாரோ செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, ஊழியம் செய்ய வேண்டும். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும்போது சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு என்று அவன் பணிவிடை செய்தான், ஊழியம் செஞ்சான். பணிந்து கொள்ளுதல், ஆராதனை செய்தல், பணிவிடை செய்தல் என்பது ஊழியம் செய்தல். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்ற கர்த்தர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு மூணாவது ரீசன், கர்த்தருக்கு நீங்க ஏதாவது ஒரு ஊழியத்தை மனப்பூர்வமாய் நீங்களாக செய்யணும். சொல்லி சொல்லி கிடையாது, நீங்களாக செய்ய வேண்டும். ஆமென். நீங்களாக செய்யணும். தகப்பனுடைய காரியத்தை பிள்ளைகள் தானா செய்யணும் இல்லையா? தகப்பனுடைய காரியத்தை பிள்ளைகள் தானா செய்யணும். அதற்கு ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு ஒருத்தருடைய நடத்தல் தேவையில்லை. நீங்களாக செய்யணும். நீங்க வளரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், இதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி செய்ய சொல்லும்போது நீங்க செய்யுங்க. நிச்சயமா சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு பல திட்டங்களை கொடுப்பார். நிஜமா சொல்றேன், இதை செய்யலாம், நீ ஒரு டிராக்டர் கொடுக்கலாம் சொல்லுவார், அவர் சொல்றதை செய்யுங்க. புரியுது? அது உங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அவர் என்ன சொல்றாதபடி செய்யுங்க, கர்த்தர் அதன்படி உங்களுக்கு நடத்துவார். யோவான் 12:26 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உங்களுடைய கர்த்தர் கனப்படுத்தி உங்களுக்கு சொன்னதை எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். 4வது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 2:26 வசனம்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ,
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ
பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்,
மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கடைசியாக கர்த்தர் சாமுவேலுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதெல்லாம் அவனுக்கு நடந்ததற்கு காரணம், இவன் பெரியவனாய் வளர்ந்தான். வளர்ந்து
கர்த்தருக்கு மாத்திரமல்ல மனுஷருக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டான். ரெண்டு சைட்லையும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தா போதாது, மனுஷருக்கு முன்பதாகவும் அவன் பிரியமுள்ளவனாய் இருந்தான். இது ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வெறுமனே கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாய் இருந்தால் போதாது, மனுஷருக்கு முன்பதாக அவனுடைய சாட்சி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாகவும் நம்ம சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் நம்ம அதுதான் நம்ம சிந்திச்சோம் இல்லையா. நீங்கள் பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம் இல்லையா. நம்ம வாழ்க்கையை வைத்துதான் தேவனாகிய கர்த்தர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். கர்த்தர் அதைத்தான் சொல்றார். ஐயோ, மத்தேயு 5:16 சொல்றார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப சுவிசேஷம் கர்த்தரை கனம் பண்ணுதல் என்பது வெறும் வார்த்தையில மட்டும் கிடையாது, துதித்தல்ல மட்டும் கிடையாது, வெறும் பிரசங்கத்தில் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். புரியுத, வாழ்க்கையில் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை கனம் பண்ணினால் கர்த்தர் நம்மை கனம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை எல்லாம் செஞ்சு கொடுப்பார். ஆமேன். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை முக்கிய வாழ்க்கை அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தும். புதிய ஏற்பாட்டு சபை, இப்ப நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை சொல்றேன். புதிய ஏற்பாட்டு சபை வளர்ந்துச்சு. முதல் பிரசங்கம் பண்ணி பேதுரு 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் இல்லையா. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கம் பண்ணார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு சிங்கிள் சர்மன்ல, சிங்கிள் சால்வேஷன், ஒரே ஒரு ரட்சிப்பின் அனுபவம் நடக்கும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த ஒரு சர்வீஸ்ல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த புதிய ஏற்பாட்டு சபை அனுதினமும் வளர ஆரம்பித்தது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். போன வாரம் உங்களுக்கு அதுல ஒன்று சொன்னேன், இந்த வாரம் அதுல இன்னொரு ஒரு காரியத்தை ஆட் பண்ணி சொல்றேன். போன வாரம் சொன்னது என்ன, அவங்க திறந்த ஒரு சுவிசேஷத்தை சொன்னாங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? எனக்கு ஞாபகம் இருக்குது. தினந்தோறும் சொன்னாங்க, பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிப்போடு நடத்தினான். ஆனா அதுக்கு பிறகு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப தினந்தோறும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். அது மட்டுமா? இன்னொன்னு அதே வசனத்தை படிங்க, 2:47. அப்போஸ்தலர் 2:47 படிங்க.
தேவனை துதித்து
ஜனங்கள் எல்லாரிடத்திலும்
தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.
நல்ல கவனங்கிய, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனங்கள் மனுஷருக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றிருந்தார்கள். இந்த விசுவாசிங்க புரியுதா? ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக தயவு பெற்றிருந்தார்கள். அதனாலதான் இவங்க போய் சொன்ன சுவிசேஷம் ஒர்க் அவுட் ஆச்சு. புரியுதா? அப்ப இவங்க ஜனங்களிடத்துல தயவு பெறலன்னா இவங்க சொல்ற சுவிசேஷம் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அப்ப இவங்களுக்கு அனுதினமும் அந்த சபை எப்படி வளர்ந்துச்சு? தேவனை சபையில துதிச்சாங்க, வெளியில ஜனங்களோடு நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், நல்ல சாட்சி உள்ளவர்களாய் இருந்தாங்க. அந்த ஜனங்களுக்கு போய் இவங்க இயேசு கிறிஸ்துவை சொன்னாங்க, கேட்டவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. இதுதான் சபை வளர்ச்சி. முதல் சபை இப்படிதான் வளர்ந்துச்சு. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்கு 4வதாக சொல்றார். சாமுவேலுடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் நிறைவேற்றினார் என்றால், அவன் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷரிடத்திலும் அவன் எல்லாருக்கும் முன்பாக நற்சாட்சி உடையவனாய் காணப்பட்டான் இல்லையா. அவன் பெரியவனாய் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமானவனாக காணப்பட்டான். அப்ப நம்ம வாழ்க்கையில 4வது சொல்றேன், சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது சொல்றேன், அதுல மகிமைப்படுகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும், நீங்க உங்களுக்கு சொன்னது எல்லாவற்றையும் செய்து உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஏன் தெரியுமா? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அதான் காரியம். அப்போ ஏலியின் குடும்பத்தார் அவரை அசட்டை பண்ணாங்க, அதனால கர்த்தர் அவங்களுக்கு சொன்னதை செய்யல. ஆனால் சாமுவேல் கர்த்தரை கனம் பண்ணான், அவனுக்கு கர்த்தர் சொன்னதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டார். அதான் விஷயம். சாமுவேல் எந்தெந்த விதத்துல கர்த்தரை கனம் பண்ணா பாத்தீங்கன்னா, முதலாவது அவன் தன் வார்த்தையிலே, தன் தாய் சொன்ன வார்த்தையிலே அப்படி உடன்பட்டு கர்த்தரை கனம் பண்ணான். ரெண்டாவது, கர்த்தரை ஆராதனை செய்கிறவனாய்
அவன் கர்த்தரை கனம் பண்ணான். மூணாவதாக பார்க்கும் பொழுது அவன் தன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாய் கர்த்தரை கனம் பண்ணான். நாலாவது பார்க்கும் பொழுது அவன் தன் வாழ்க்கை முறையிலே ஜனங்களுக்கு முன்பாக பிரியமானவனாய் வாழ்ந்து கர்த்தரை கனம் பண்ணான். அதனால கர்த்தர் அவனை கனம் பண்ணி அவனுக்கு சொன்னது எல்லாவற்றையும் செய்து கொடுத்தான். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஸ்தோத்திரம்.